அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரவிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் இரண்டாவது பாகத்தில் உள்ள 26வது அத்தியாயம், த அசன்ட் டுவர்ட் சூப்பர் மைண்ட். இதை தமிழில் சத்திய ஜீவியத்தை நோக்கி உயருதல் என்று கூறலாம். இந்த அத்தியாயம் மிக நீண்ட ஒன்று, கிட்டத்தட்ட 50 பக்கங்கள் கொண்ட அத்தியாயம். இதிலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் இப்போது கூறுகிறேன். எல்லா கருத்துக்களுமே முக்கியமானவைதான், ஆனால் எனக்கு முக்கியமானவை என்று பட்டவற்றை இப்போது கூறுகிறேன். தன்னுடைய அகத்தை அறிதல், அகத்திற்கும் புறத்திற்கும் நடுவே உள்ள இடைவெளியை நீக்குதல் ஆகிய இரண்டும் சத்திய ஜீவியத்தை நோக்கி உயர தேவையான அடிப்படையான நிபந்தனைகள். சைத்திய திருவுருமாற்றமும் ஆன்மீக திருவுருமாற்றமும் முக்கியமானவை. அவை மனித ஜீவனை சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்திற்கு தயார் செய்கின்றன. சத்திய ஜீவியத்தை நோக்கி உயரும் போது பல நிலைகளை மனிதன் கடந்து செல்ல நேரிடும். அவற்றில் முக்கியமான நிலைகளாக ஹையர் மைண்ட் என்ற முனி மனம், இல்யூமன்ட் மைண்ட் என்ற ரிஷி மனம், இன்டியூட்டிவ் மைண்ட் என்ற யோகி மனம், ஓவர் மைண்ட் என்ற தெய்வ மனம் ஆகியவற்றை குறிப்பிடலாம். ஒவ்வொரு நிலைக்கும் அதற்கே உரிய தன்மையும் சக்தியும் உண்டு. ஒவ்வொரு நிலைக்குள்ளும் பல சிறிய நிலைகள் இருக்கும். இவை மிகவும் சிக்கலான அமைப்புகள் கொண்டவை. சத்திய ஜீவியத்தை நோக்கி உயர மனிதனுடைய சுபாவமும் அகமும் புறமும் மாறுவது அவசியம் நிகழ வேண்டும். முந்தைய அத்தியாயமான 3 திருவுருமாற்றங்களில் பூரண யோகம் நிறைவேற 3 திருவுருமாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். முதல் திருவுருமாற்றம் சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன் என்ற சைத்திய திருவுருமாற்றம். இரண்டாவது திருவுருமாற்றம் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷன் என்ற ஆன்மீக திருவுருமாற்றம். மூன்றாவது திருவுருமாற்றம் சூப்ராமென்டல் டிரான்ஸ்பர்மேஷன் என்ற சத்திய ஜீவிய திருவுருமாற்றம். மனிதனுள் மறைந்திருக்கும் சைத்திய புருஷன் என்ற சைக்கிக் பீயிங் வெளிப்படுவது சைத்திய திருவுருமாற்றம் என்ற சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன். அது நிகழும் போது இறைவனோடு தொடர்பு உண்டாகி மனிதனின் அனைத்து கரணங்களும் அவனது அனைத்து பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. இந்த சைத்திய திருவுருமாற்றத்தின் பலனாக மனிதனுக்கு இறைவனின் வழிகாட்டுதல் கிடைக்கிறது. பல வகையான ஆன்மீக அனுபவங்கள் அப்போது மனிதனை தேடி வர ஆரம்பிக்கின்றன. மனித ஜீவியம் இறைவனை நோக்கி மேல் எழும்போது இறைவனின் அனந்த ஜீவியம் மனிதனை நோக்கி கீழிறங்குகிறது. இவை இரண்டும் நிகழும் போது, சந்திக்கும் போது ஆன்மீக திருவுருமாற்றம் ஏற்படுகிறது. ஆன்மீக திருவுருமாற்றத்தின் பலனாக மனத்தின் உயர்ந்த பகுதிகள் தென்படத் தொடங்குகின்றன. ஆனால் மனிதனிடம் உள்ள தாழ்ந்த ஜீவியம் அவ்வாறு மனதின் உயர்ந்த பகுதிகளை பார்க்க விடாமல் இடையூறுகளை ஏற்படுத்தும். சத்திய ஜீவிய திருவுருமாற்றம் நிகழ்வதற்கான முன்னேற்பாடுகளை சைத்திய திருவுருமாற்றமும் ஆன்மீக திருவுருமாற்றமும் செய்கின்றன. நாம் இன்று எடுத்துக்கொண்டிருக்கும் அத்தியாயம் சத்திய ஜீவியத்தை நோக்கி உயர்தல் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயம் சத்திய ஜீவியத்தை பற்றியோ சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்தை பற்றியோ அதிகமாக பேசவில்லை. சத்திய ஜீவியத்தை நோக்கி உயரும் வழியில் உள்ள பல நிலைகளை பற்றி பேசுகிறது. சத்திய ஜீவியத்தை பற்றியும் சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்தை பற்றியும் அடுத்து வரப்போகும் 2 அத்தியாயங்களில் விரிவாக லைஃப் டிவைன் பேசும். சத்திய ஜீவியம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியுமா? மனதால் வாழும் மனிதன் மனதை கடந்த சத்திய ஜீவியத்தை தான் இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே அறிய முடியாது. வேலை கிடைத்துவிட்டால், பெண்ணுக்கு வரன் அமைந்து விட்டால், காணாமல் போன செருப்பு கிடைத்துவிட்டால், அன்னை என்றால் என்ன என்று இன்று தெரிந்து கொண்டு விட்டேன் என்று சந்தோஷப்படுகிறோம். அதாவது வேலை வாங்கி தரும் நிறுவன அதிகாரியாக, வரன் பார்த்து தரும் கல்யாண தரகராக, காணாமல் போனதை கண்டுபிடித்து தரும் காவலராக நாம் அன்னையை சத்திய ஜீவிய சக்தியை அறிகிறோம். அது நம் தவறு. பிரார்த்தனை செய்ததும் பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பை பற்றி ஸ்ரீ அரவிந்தோ குறிப்பிடும் போது, நான் என்ன எடை பார்க்கும் இயந்திரமா, காசை பிரார்த்தனை என்ற காசை ஓட்டையில் போட்டதும் இன்னொரு ஓட்டையில் எடை எவ்வளவு என்ற அட்டை பலனாக தர வேண்டுமா என்று கேட்டார். நாம் பிரச்சனைகள் மூலம் அன்னையை அறிவதில் பிழை எதுவும் இல்லை. அது நல்ல முயற்சிதான். ஆனால் நாம் அறிந்ததை வைத்து அன்னையை அறிந்து கொண்டு விட்டேன் என்று கூறிக்கொள்வதுதான் பிழை. நாம் இருக்கும் நிலையில் அன்னையை முழுவதுமாக அறிய முடியாது. நம்முடைய சிறிய மனதை வைத்துக் கொண்டு அதற்கு தெரிந்ததை அளவுகோலாக முன்னிறுத்தி சத்திய ஜீவியத்தை புரிந்து கொள்கிறோம். சத்திய ஜீவியத்தை பற்றிய பெரிய அனுபவ ஞானம் இருந்தால்தான் கடலில் ஒரு துளி நீரை அறிவது போல சத்திய ஜீவியத்தை பற்றி ஒரு துளியை மனிதனால் அறிய முடியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள் மணிமேகலை. அவளை துறவினியாக மாற்ற எண்ணுகிறாள் மாதவி. சோழ இளவரசனான உதயகுமாரன் மணிமேகலை மீது காதல் கொள்கிறான். ஒரு நாள் அவளிடம் தன் காதலை வலுக்கட்டாயமாக பலவந்தமாக கூற வருகிறான். மணிமேகலை பயந்து போய் நந்தவனத்தில் ஒரு பழிங்கு அறையில் பதுங்கிக் கொள்கிறாள். பழிங்கு அறை என்றால் முகம் பார்க்கும் பழிங்கு கற்கள் பதித்த அறை, முகம் பார்க்கும் கண்ணாடிகள் பதித்த அறை என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். அந்த அறையில் 1000 ஆடிகள் இருக்கின்றன. எல்லாவற்றிலும் மணிமேகலை தெரிகிறாள். எது அசல் மணிமேகலை, எது பிம்பமான மணிமேகலை என்று தெரியாமல் தவிக்கிறான் இளவரசன் உதயகுமாரன். எல்லா ஆடிகளையும் உடைத்துவிட்டால் அசல் மணிமேகலையை அறியலாம் என்று ஒவ்வொரு கண்ணாடியாக உடைக்கிறான் உதயகுமாரன். ஒரு கண்ணாடி 100 உடைகிறது. 100 கண்ணாடி சில்லுகளில் புதிதாக 100 மணிமேகலை தெரிகிறாள். உடைக்க உடைக்க இன்னும் அதிகமான பிம்பங்கள் தெரிகின்றன. மனம் தளர்ந்து போன உதயகுமாரன் அங்கிருந்து விலகி போகிறான். நாம் மனதை வைத்து அன்னையை அறிய முயற்சிக்கிறோம். ஒரு காரியத்தை பல 100 பகுதிகளாக பிரித்து எது அன்னை என்று அறிய முயற்சிக்கிறோம். மனதால் பகுத்து சத்திய ஜீவியத்தை அறிய முயல்வது வீண் வேலை. மேலும் மேலும் பகுத்தால் மேலும் மேலும் அறியாமைதான் வளரும். இப்போது ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு செயலை பல கூறுகளாக பிரித்து சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வாசித்திருக்கிறோம். அன்னையின் சக்தி வாழ்வில் செயல்பட்டு பலன் கிடைக்க அவ்வாறு பிரித்து சமர்ப்பணம் செய்கிறோமே என்று தோன்றலாம். பலன் பெறுவது வேறு, ஞானத்தை பெறுவது வேறு. சமர்ப்பணம் செய்யும் போது இருளான பகுதிகளின் மீது சத்திய ஜீவிய ஒளியை பாய்ச்சி இருளை விரட்டுகிறோம். அங்கு மனதிற்கு வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனால், சமர்ப்பணத்தின் போது நம் மனதை செயல்பட விடாமல் தடுத்து அன்னையின் விருப்பம் செயல்பட அனுமதிக்கிறோம். மனதை கொண்டு ஞானத்தை துண்டுகளாக்கி ஆராய முயன்றால் மனம் அறியாமையின் கருவி என்பதால் மேலும் மேலும் அறியாமையே கண்டு அதுவே வளரும். மின் விளக்கில்
சார், அசோகன் சார் ஒரு க்வெஸ்சன் சப்மிட் பண்ணிருக்காரு, உங்ககிட்ட கேட்கலாமா?
சொல்லுங்க.
The Satpurusha is described as a witness while the divine Shakti is described as an active doer. Now how can the same divine be a witness and doer at the same time?
சரி, இதான் அவரோட கேள்வியா?
இதுல
இது இது சம்பந்தமா லைஃப் டிவைன்ல பல வகையான பதில்கள் இருக்கு. உதாரணமா இன்ஃபினிட்டா இருக்கிற இறைவன் எப்படி ஃபைனட்டாக ஆக முடியும் சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்ற, பிரம்மத்துக்கு எல்லா சக்திகளுமே இருக்குன்னு சொல்றோம். அது ஃபைனட்டாக ஆகக்கூடிய சக்தி இல்லையா? அப்போ அது இன்ஃபினிட்டா இருக்கிறதா முடியுமா? அப்படி இல்லை, பிரம்மத்தால எதுவும் பண்ண முடியும். தான் இப்படித்தான் இருக்கணும் சொல்லி யாரும் அதுகிட்ட சொல்ல முடியாது. தான் எது விரும்புதோ, தான் எந்த நிலையெல்லாம் எடுக்க நினைக்குதோ, அதை எல்லாமே பிரம்மத்தினால பண்ண முடியும். இதனால இப்படி தெய்வம்னா இப்படிதான் இருக்கணும், கடவுள்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றது மனித மனத்துடைய தன்மை. நம்ம நினைக்கிறோம், சில ரிலிஜியன்லாம் நினைக்கிறோம், கடவுள்னா அன்பே உருவானவர், அவர் அருள்மயமானவர்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. விரும்பினா இறைவன் அழிவை ஏற்படுத்த முடியும், அது இறைவனுக்குரிய அதிகாரம். அதனால இந்த கேள்வியில வர்ற பதில் என்னன்னா, இந்த கேள்விக்குரிய பதில் என்னன்னா, இறைவன் விட்னஸாவா இருக்கலாம், காரிய கர்த்தாவா இருக்கலாம், வேற எப்படி வேணாவும் இருக்கலாம். அவனே அரங்கம், அவனே நாடகம், அவனே நாடக நடிகன் சொல்லி ஒரு வரி உண்டு.
Thank you, sir.
Okay. மின் விளக்கில் பயன்பெற சுவிட்சை அழுத்தினால் போதும், ஆனால் மின் விளக்கு எப்படி இயங்குகிறது என்று தெரிந்து கொள்ள விஞ்ஞானம் தெரிய வேண்டும், சோதனைச்சாலை அனுபவமும் இருக்க வேண்டும். தியானத்தை பற்றி ஒருவர் எத்தனை விளக்கமாக சொன்னாலும், அது நம்மை எவ்வளவு உற்சாகப்படுத்தினாலும் அது தியானம் ஆகாது. நாமே அலையும் எண்ணங்களை விளக்கி மனதை குவித்து நம் அகத்திற்குள் ஆழ்ந்து அடங்கினால்தான் தியானம் என்றால் என்ன என்று புரியும். நாம் ஆர்வத்தால் மேல் உயரும் போது சத்திய ஜீவியம் நம்மை தீண்டும் அனுபவம் கிடைத்தால் மட்டுமே சத்திய ஜீவியம் என்றால் என்ன என்று ஓரளவிற்கு அறிய முடியும். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு சீடன் தனது குருவிடம், எப்போது பார்த்தாலும் உண்மையான ஆர்வத்துடன் இரு என்று சொல்கிறீர்கள், சின்சியர் ஆஸ்பிரேஷனோடு இரு என்கிறீர்கள், நான் ஆர்வத்துடன் தான் இருக்கிறேன், இறை அனுபவம் எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே என்று குறை சொன்னான். என்னோடு வா என்று ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அவனை அழைத்துச் சென்றார் குரு. அவன் தலையை நீரில் அழுத்தி மூழ்க வைத்து பிடித்துக் கொண்டார். மூச்சு காற்றுக்காக தவித்தான் சீடன், கதறி அழுது துடித்தான். குரு அவனை விட்டார். குருவே, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கோபமாக கேட்டான் சீடன். நீ இப்போது மூச்சு காற்றுக்காக துடித்தாயே, அதுபோலத்தான் இறைவனுக்காக துடிக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஆர்வம், அதுதான் சின்சியர் ஆஸ்பிரேஷன். அந்த ஆர்வத்தை அனுபவபூர்வமாக உனக்கு விளக்கினேன், வேறு எப்படி சொன்னாலும் உனக்கு விளங்கவே விளங்காது என்றார் குரு. இந்த கதையிலிருந்து நாம் அன்னைக்காக கொள்ளும் ஆர்வம் எப்படிப்பட்டது என்று இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். அனுபவம் என்பது வேறு, அறிவு என்பது வேறு. இறைவனுக்கு மனித சுபாவம் தெரியும். 100% உண்மையான ஆர்வம் இருந்தால்தான் முழுமையான சத்தியம் கிடைக்கும் என்று விதித்தால் எவருக்கும் எதுவும் கிடைக்காமல் போய்விடும் என்று இறைவனுக்கு தெரியும். அதனால் அவன் இருக்கும் நிலையில் சத்திய ஜீவியத்தின் பிரதிபலிப்பை சிறிது காட்டுகிறான். சூரிய ஒளியின் பிரதிபலிப்பை நிலாவில் கண்டு மகிழ்வது போல சத்திய ஜீவிய அனுபவம் பெறாவிட்டாலும் எளிய மனிதனுக்கு அதன் மறைமுகமான ஞானமும் அனுபவமும் ஆரம்ப நிலையில் கிடைக்க வாய்ப்புண்டு. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பரிணாமம் தொடர்ந்து நடப்பதால் நம்மால் சத்திய ஜீவியத்தின் செயல்பாடுகளை பற்றி முயன்றால் தெரிந்து கொள்ள முடியும். தனக்காக பிரார்த்தனை செய்யும் போது ஊருக்கே பலன் கிடைப்பது, ஒரு பொருளை வாங்க கடைக்கு சென்றால் கடையே நமக்கு சொந்தமாவது, நம்மால் முடிந்த சிறிய செயலை மனதார செய்து முடித்தால் நம்மால் செய்ய முடியாத பெரிய செயல் தானாக நடப்பது போன்ற பலவற்றை அவ்வப்போது கேள்விப்படுகிறோம். அவற்றை காணும் போது சத்திய ஜீவிய சக்தி எப்படி செயல்பட்டு நம்மை உயர்த்துகிறது என்பதை அதன் செயல்பாடுகள் மூலம் அனுபவபூர்வமாக சிறிது அறிகிறோம். அது தரும் உற்சாகமும் அந்த உற்சாகத்தில் எழும் ஆர்வமும் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்க முடியும். சத்திய ஜீவியம் என்பது மனதால் வாழும் மனிதனுக்கு புதியது. இதுவரை அந்த சத்திய ஜீவியத்தை மனிதன் கண்டதில்லை. எனவே அவனுக்கு தனக்குள் அதை பற்றிய அறிதல் ஆழ்மனத்தில் இல்லை. ஹையர் மைண்ட், ஓவர் மைண்ட் போன்ற நிலைகளை இதற்கு முன்பே எத்தனையோ பேர் அறிந்துள்ளனர், அறிந்ததை தெளிவாக பதிவு செய்தும் உள்ளனர். எனவே சத்திய ஜீவியத்திற்கு கீழுள்ள நிலைகளை பற்றி மனிதன் ஆழ்மனத்தில் அறிந்திருக்கிறான். சுவாமி ராமலிங்க வள்ளலார் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே ஓரளவிற்கு சத்திய ஜீவியத்தை முன்பு அறிந்துள்ளனர். அறிந்தவர்களும் அதனை பூமிக்கு கொண்டு வர முயற்சி செய்யவில்லை. எனவே சத்திய ஜீவியத்தை பற்றி மனித குலம் இனிமேல்தான் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தன் சுயமுயற்சியால் யோகி மனம், தெய்வ மனம் போன்றவற்றை நெடுங்கால முயற்சியின் பலனாக அறிந்துவிட்டான். அதே போல கடுமையாக முயன்றால் சத்திய ஜீவியத்தையும் அறிய வாய்ப்புண்டு. ஆனால் அதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் காத்திருக்க நேரிடும். இறைவனின் சக்தி மேலிருந்து மனிதனுள் இறங்கி அந்த சக்தியின் துணையோடு மனிதன் முயன்றால் நெடுங்காலம் என்பது குறுகிய காலமாக மாறிவிடும். மனிதனுள் இறை சக்தி நுழைந்து சத்திய ஜீவியம் பெற முயன்றால் லட்சம் ஆண்டுகளோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளோ தேவைப்படாது. சில நூறு ஆண்டுகளில் மனித குலம் சத்திய ஜீவியத்தை பெற்றுவிடும். உண்மையான துரிதமான சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்திற்கு மேலிருந்து இறங்கும் உயர்ந்த இறை ஜீவியத்தின் ஆதரவும் கீழிருந்து மேலே எழும் தாழ்ந்த மனித ஜீவியத்தின் ஒத்துழைப்பும் தேவை. சத்திய ஜீவியத்தை நோக்க உயர வேண்டுமானால் அகத்தை அறிதல் அவசியம் நிகழ வேண்டும். நம் அகத்தின் ஆழத்தில் உள்ள சட்டங்களையும் அங்கு நடப்பவற்றையும் பற்றி நாம் தெளிவாக அறிய வேண்டும். நாம் அகத்தை எந்த அளவிற்கு அறிகிறோமோ அந்த அளவிற்கு புறவாழ்வை அறிய முடியும். எந்த அளவிற்கு நம் அகம் நமக்கு கட்டுப்படுகிறதோ அந்த அளவிற்கு புறம் நமக்கு கட்டுப்படும். அறிவிற்கு விருப்புறுதியை வில் பவர், அறிவிற்கு விருப்புறுதியை தேர்ந்தெடுக்கும் திறன் உண்டு. ஆனால் அவை இரண்டும், அதாவது அறிதலும் விருப்புறுதியும், அளவிற்கு உட்பட்டவையாக உள்ளன. ஒவ்வொன்றின் நெஞ்சிலும் நுழையக்கூடிய உணர்வு இன்ட்யூஷனும் பிற நெஞ்சங்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய திறனும் நமக்கு வளர வேண்டும். அகத்தில் உள்ள எண்ணங்களை உணர்ச்சிகளை மாற்றுவதன் மூலம் புற நிகழ்ச்சிகளை மாற்றி அமைப்பதை வாழ்வின் மறுமொழி, லைஃப் ரெஸ்பான்ஸ் உருவாக்கும் முறை என்று நாம் ஏற்கனவே அறிவோம். லைஃப் ரெஸ்பான்ஸ் உருவாக்க முயற்சி செய்யும் போது சிறு விஷயங்கள் கூடி வருவதும் பெரிய விஷயங்கள் சற்றும் நகராமல் இருப்பதும் பொதுவாகவே எல்லா அன்பர்களின் அனுபவமாகும். இதற்கு காரணம் என்ன? சிறு நிகழ்ச்சிகள் நம் மனதின் மேற்பரப்பில் உள்ள முக்கியமல்லாத எண்ணங்களால் உணர்ச்சிகளால் ஆளப்படுபவை. நாம் மேற்பரப்பிலேயே எண்ணங்களை உணர்ச்சிகளை கவனிப்பதால் அவற்றோடு தொடர்புடைய சிறிய விஷயங்கள் நமக்கு கட்டுப்படுகின்றன. பெரிய விஷயங்களோடு தொடர்புடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம் அகத்தின் ஆழத்தில் இருக்கின்றன. நாம் அங்கு செல்வதில்லை, செல்ல முடிவதில்லை, செல்ல முயல்வதில்லை என்பதால் பெரிய விஷயங்கள் நகராமல் இருக்கின்றன. உலக லௌகீக விஷயங்களை செயல்பட வைப்பதற்கே நாம் மிகுந்த ஆழத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சட்டம் இருக்கும் போது சத்திய ஜீவியத்தை நோக்கி உயர்வதற்கு எத்தனை ஆழத்திற்கு சென்று செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்ற சூட்சும அறிவால் நம்மை ஊடுருவவும் நம்மை மாற்றவும் முடியும். ஆனால் அதனால் அஞ்ஞானத்தை அழிக்க முடியாது. அந்த சூட்சும ஞானம் மனிதனுக்கு ஆற்றல் செயல்படும் முறைகளை பற்றிய அறிவை வளரச் செய்யும். எங்கு எப்படி செயல்படுவது, எதை தேர்ந்தெடுப்பது என்ற அறிவை சைத்தியம் மூலமும் உள்மனம் மூலமும் நமக்கு அந்த சூட்சும ஞானம் தரும். இந்த இன்டியூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் என்பது இன்டியூட்டிவ் மைண்ட் கூட சேர்ந்ததல்ல, அது வேறு இது வேறு. சொல்லுங்க ஸ்வேதா.
சார், அசோகன் சார், இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா?
சொல்லுங்க.
The psychic is described as the leader of evolution. Now, what is the divine intention in keeping this leader buried and subserving other parts of the being such as mind, vital and body? This seems to be very wasteful. If leader of evolution had been made the dominant part of our personality, evolution would have been much quicker and Superman would have emerged much sooner. Why this long and wasteful process?
இறைவன் எதுக்காக இந்த உலகத்தை படைச்சான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனந்த அனுபவம் வேணும். ஆனந்த அனுபவம் வேணும்னா என்ன பண்ணணும்? தன்னைத்தானே மறைச்சிக்கணும், தன்னை மறந்துடணும், அன்கான்சியஸ் நிலைக்கு போயிடணும். போயிட்டு அதுல இருந்து மெல்ல மெல்ல வெளிப்படணும், அப்பதான் அது ஆனந்த அனுபவம் கிடைக்குது. சொல்ல அதுக்கு உதாரணமா குழந்தைகள் விளையாடுற கண்ணாமூச்சி விளையாட்டையும் உதாரணமா கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வெளிப்படையா வேகமா நடந்து வச்சுன்னா அப்புறம் இறைவனுக்கு என்ன ஆனந்தம் இருக்க போகுது? ஆனந்தம் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸையே பிரம்மம் நடத்திட்டு இருக்கு. அது வேகமா நடக்கணுமா மெல்ல நடக்கணுமாங்கிறது அவருடைய விளையாட்டை எப்படி அவர் விளையாடுறாருங்கிறத பொறுத்தது தவிர இது நானோ மற்றவர்களோ முடிவு பண்ற விஷயம் இல்ல. இந்த மாதிரி சைக்கிக்க ஆழத்துல வச்சா அது போராடி கண்டுபிடிச்சாதான் சந்தோஷம் அதிகமா இருக்கு. இப்ப குழந்தைகள் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கிற இடத்துல ஒளிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன விளையாட்டு இருக்கு? அதுல யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல போய் குழந்தை ஒளிஞ்சுக்கிட்டாதான் குழந்தைக்கும் சந்தோஷம், அதை கண்டுபிடிக்கிற மத்தவங்களுக்கும் சந்தோஷம். அந்த லாஜிக் தான் இங்க வருதுன்னு நான் நினைக்கிறேன்.
Thank you, sir.
மனிதனின் வாழ்வை இரண்டு வகையான இயக்கங்கள் முடிவு செய்கின்றன. ஒன்று இயந்திர கதியில் நிகழும் விதி என்ற இயக்கம், மற்றொன்று ஃப்ரீவில் எனப்படும் சுதந்திர விருப்புறுதி என்ற இயக்கம். காட்டில் ஒரு மூங்கில் கம்பு, மூங்கில் குச்சி கிடைக்கிறது, அது அப்படியே கிடந்தால் விதியின் வலிமைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறது. வெயிலிலும் புயலிலும் மழையிலும் நனையும் அந்த கம்பு, மூங்கில் கம்பு காலப்போக்கில் எதற்கும் பயன்படாமல் எவருக்கும் பயன்படாமல் மண்ணில் மக்கி மறைந்து போகிறது. காட்டில் நெருப்பு பற்றி கொண்டால் அந்த குச்சி எரிந்து சாம்பலாகி விடுகிறது. அதே மூங்கில் குச்சி பண்படுத்தப்பட்டு புல்லாங்குழலாக மாறினால் இனிமையான இசையை வெளிப்படுத்துகிறது. கூடை பின்னுபவரின் கையில் கிடைத்தால் மூங்கில் கூடையாகவோ மூங்கில் நாற்காலியாகவோ மாறி வியாபாரிக்கு லாபம் ஈட்டி தருகிறது. அதை வாங்குபவருக்கு பலகாலம் உழைத்து நன்மைகள் பல தருகிறது. வெறுமே காட்டில் கிடைக்கும் மூங்கில் கம்புக்கும் மூங்கிலை விட உயர்ந்த மனிதரின் கையில் தன்னை ஒப்படைத்துக் கொள்ளும் கம்பிற்கும் இருக்கும் வித்தியாசம் நமக்கு தெரிகிறது. அதே போல எந்த முயற்சியும் எடுக்காத, எந்த ஆர்வமும் கொள்ளாத மனிதன் மிருகத்தை போல பிறந்து உண்டு வளர்ந்து வாழ்ந்து எவருக்கும் பயனின்றி இறந்து போகிறான். அதே மனிதன் தன்னை விட உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட்டால் அவன் தனக்கும் மற்றவருக்கும் உலகிற்கும் இறைவனுக்கும் பயனுள்ளவனாக மாறுகிறான். தன்னுடைய ஃப்ரீ வில்லை, சுதந்திர விருப்புறுதியை இறைவனிடம் ஒப்படைத்து அவனது கருவியாக மாறினால் அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் விளையும். பெரிதான பிரம்மத்தை சரணடைவதால் சிறியவனான மனிதன் தானும் பெரியவனாகிறான். நதி சிறியதாக இருந்தாலும் கடலோடு கலக்கும் போது தன்னை இழந்து தானும் கடலாக மாறுவது இது போல நிகழ்கிறது. ஒரு முறை சாதகி ஒருவர் ஸ்ரீ அரபிந்தோவிற்கு கடிதம் எழுதினார். என் மகன் உடல் நலக்குறைவால் சென்னை தாம்பரத்தில் மருத்துவமனையில் இருக்கிறான். என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். போய் பார்க்கலாமா என்று கேட்டார். நீ போய் பார்க்கலாம், அவனும் வந்து உன்னை பார்க்கலாம். ஆனால் நீ போய் பார்க்காமல் இருந்தால், இந்த சூழலிலேயே தொடர்ந்து இருந்தால், உன் மகன் விரைவாக குணமடைவான் என்று பதில் வந்தது. சாதகி அதை ஏற்றார். கடுமையான நோயிலிருந்து சாதகியின் மகன் விரைவான குணம் பெற்றார். மகனை போய் பார்ப்பதா இல்லையா என்பது சாதகிக்கு உரிய ஃப்ரீவில். அதை சாதகி பயன்படுத்தவில்லை. அதை பயன்படுத்தி இருந்தால் தாய்க்கும் மகனுக்கும் ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகியிருக்கும். நோய் குணமாகியிருக்குமா என்று தெரியாது. தன்னுடைய ஃப்ரீவில்லை தான் பயன்படுத்தாமல் அதை தன்னை விட பெரிய சக்தியிடம் ஒப்படைத்த போது வழிகாட்டுதல் கிடைத்தது. அந்த வழிகாட்டுதலின்படி, அந்த அறிவுரையின்படி நடந்தபோது மகன் விரைவாக உடல்நலம் பெற்றான். நம் ஃப்ரீவில் மூலம் கிடைக்கும் பலனை விட நம் ஃப்ரீவில் இறைவனின் கருவியாக மாறிய பின் கிடைக்கும் பலனும் வீரியமும் அதிகமானவை. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு வேலை செய்வதற்கும், நீங்கள் பிரதம மந்திரியின் உதவியாளராக இருந்து வேலை செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதுவே நீங்களே பிரதம மந்திரியாக மாறி அதே வேலையை செய்தால் அதற்கு கிடைக்கும் பலனை வேறு எதனோடும் ஒப்பிட முடியாது. சத்திய ஜீவிய திருவுரு மாற்றத்திற்கு மூன்று முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. சத்திய ஜீவிய சக்தியை தன்னுள் நுழைய அனுமதித்தல் முதல் நிபந்தனை. இதை ஓபனிங் டு சூப்பர் நேச்சர் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். மனிதனின் ஜீவன், ஜீவியம், சுபாவம் உட்பட அவனது அனைத்து பகுதிகளும் சத்திய ஜீவிய ஒளிபட மனிதன் அனுமதிக்க வேண்டும். ஆனால் மனிதனின் பகுதிகள் அதற்கு தயாராக இல்லை. பழக்கங்களால் ஆன பகுதிகள் சத்திய ஜீவிய ஒளியை ஏற்க மறுக்கவும் எதிர்க்கவும் செய்கின்றன. வேறு வழி இல்லை என்ற போது ஒளியை தவிர்க்க குறுக்கு வழிகளை மனிதன் கண்டுபிடிக்கிறான். ஒரு காரியம் நடக்க வேண்டும், அதற்கு லஞ்சம் கேட்கிறார்கள். இல்லாவிட்டால் காரியம் நடக்காது. நான் லஞ்சம் தரமாட்டேன், காரியம் நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் அன்னையின் திருவுளம் என்று நம் மனம் அமைதியாக இருக்குமா? இருக்காது. இந்த ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் லஞ்சம் கொடுத்து விடுகிறேன், வேறு வழி இல்லையே, அன்னைக்கு என்னை பற்றி தெரியாதா என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்வோம். அல்லது ஏதேனும் ஒரு ஏஜென்ட்டிடம், நான் லஞ்சம் தரமாட்டேன், நான் உங்களிடம் மொத்தமாக ஒரு தொகை தருகிறேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறுவோம். ஏஜென்டின் சாதாரணமாக ஃபீஸ் 1000 ரூபாயாகத்தான் இருக்கும். அவருக்கு 10,000 தருகிறோம். அதன் அர்த்தம் அவர் நமக்காக லஞ்சம் தரப்போகிறார் என்பதுதான். அது தெரிந்துதான் 10,000 தருகிறோம். நான் லஞ்சம் தரவில்லை, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்வோம். அந்த காரியத்தில் லஞ்சம் என்ற இடையூறு இல்லாவிட்டாலும் 10,000 ரூபாய் தருவோமா, ஃபீஸாக தருவோமா என்ற கேள்விக்கு நம்மால் என்ன பதில் சொல்ல முடியும்? காரியம் முடிய பணம் தருவதும் தராததும் அவரவர் சொந்த விருப்பம், சூழ்நிலை, மனநிலை, ஆன்மீக நிலை ஆகியவற்றை பொறுத்தது. சரி தவறு எது என்பதை அவரவர் தான் அவரவர் சூழ்நிலையில் முடிவு செய்ய வேண்டும். நான் கூற வருவது நமக்குள் இருக்கும் பகுதிகள் எப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றும் என்பதை பற்றித்தான். வெளிநாட்டில் வசித்து வந்த பக்தர் ஒருவர் இந்தியாவிற்கு குடும்பத்தோடு திரும்பி வந்தார். அவர் எங்கே போனாலும் ரேஷன் கார்டு கேட்டார்கள். அவரிடம் பாஸ்போர்ட் மட்டுமே இருந்தது. அதை யாருமே ஏற்கவில்லை. ரேஷன் கார்டு அலுவலகத்தில் பாஸ்போர்ட்டை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. வேறு ஆதாரம் கேட்டார்கள். அவர்கள் கேட்டபடி ஆதாரங்கள் கொடுத்து ரேஷன் கார்டு வாங்க வேண்டுமானால் பல மாதங்கள் ஆகலாம். பக்தருக்கோ பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க ஒரு மாதத்திற்குள் ரேஷன் கார்டு தேவைப்பட்டது. அப்போது ரேஷன் கார்டு அலுவலகத்தில் ஒரு ஏஜென்டோடு அறிமுகம் உண்டாயிற்று. எனக்கு 500 ரூபாய் கொடுங்கள், பிற செலவுகளை நீங்களே நேரடியாக கொடுத்து விடுங்கள், ரேஷன் கார்டு கிடைத்துவிடும் என்றார். பக்தரின் மனைவி லஞ்சமெல்லாம் வேண்டாம், நடப்பது நடக்கட்டும் என்றார். அதை ஏற்றுக்கொண்ட பக்தர் ஏஜென்டிடம், நான் லஞ்சம் தரமாட்டேன், உங்களிடம் 500 ரூபாய்க்கு பதில் 3000 ரூபாய் மட்டும் தருகிறேன், அதை வைத்துக் கொண்டு ரேஷன் கார்டு வாங்கி தருவது உங்கள் பொறுப்பு, நாளை பணம் தருகிறேன் என்றார். அன்றிரவு பக்தருக்கு சொந்தமான 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் திருடு போய்விட்டது. அடிபட்ட பின் திருந்துவதுதானே பக்தர்களின் பழக்கம். பக்தரும் திருந்தினார். லஞ்சம் வேண்டாம் என்று முடிவெடுத்து ஏஜென்டிடம் அப்படியே கூறிவிட்டார். நான் 3000 ரூபாய் பணம் தருகிறேன் என்று கூறியது லஞ்சத்தையும் சேர்த்துதான், ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் அதை தர நான் விரும்பவில்லை என்றார். அன்று மாலை இன்சூரன்ஸ் கம்பெனி முழு நஷ்டத்தையும் சரி செய்கிறேன் என்று கூறிவிட்டது. பக்தர் நேரடியாக ரேஷன் கார்டு அலுவலகம் சென்று உயர் அதிகாரியை சந்தித்தார். அந்த உயர் அதிகாரியும் எதிர்பாரா விதமாக அன்னை பக்தராக இருந்தார். பாஸ்போர்ட் மற்றும் வேறு சில ஆவணங்களை வைத்து ரேஷன் கார்டு தர சட்டத்தில் இடம் உண்டு என்று கூறிய உயர் அதிகாரி ஒரு வாரத்தில் ரேஷன் கார்டு வாங்கி தந்தார். எனவே மனிதன் இந்த எதிர்ப்புகளை மறுப்புகளை மாற்ற வேண்டும். அதற்குரிய ஒரே வழி அனைத்தையும் மனதார கான்சியஸாக தன்னுணர்வோடு சரணம் செய்வதாகும். கான்சியஸ் சரண்டர் என்ற ஜீவனுள்ள தன்னுணர்வுள்ள சரணாகதியை செய்வது இரண்டாவது நிபந்தனையாகும். பெண்ணுக்கு திருமணம் செய்யும் போது எல்லாவற்றையும் அன்னையிடம் விடுகிறேன் என்கிறோம். உண்மையிலேயே அதை செய்கிறோமா? செய்வோம். எப்படி செய்வோம்? படித்த, வசதியான, ஆரோக்கியமான, பிரச்சனைகள் இல்லாத, சொந்த வீடு கார் இருக்கும், வெளிநாட்டில் வாழும், அமைதியான, அடக்கமான, அழகான வரன் கிடைப்பதை அன்னையே உங்களிடம் சரணாகதி செய்கிறேன் அல்லது சமர்ப்பணம் செய்கிறேன், உங்களையே சரணடைகிறேன் என்கிறோம். இது சமர்ப்பணமா, சரணாகதியா, அல்ல வேற ஏதோ ஒன்றா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் இதை செய்ய வேண்டுமானால், அதாவது சரணாகதியை செய்ய வேண்டுமானால், சைத்திய திருவுருமாற்றத்திலும் ஆன்மீக திருவுருமாற்றத்திலும் நாம் ஏற்கனவே வெகு தூரம் முன்னேறி இருக்க வேண்டும். இந்த இரண்டு திருவுருமாற்றங்களும் நிகழத் தொடங்கி சைத்தியமும் ஆன்மாவும் முழுவதுமாக வெளிப்பட்டிருந்தால்தான் சரணாகதி சாத்தியமாகும். எல்லாவற்றையும் அன்னையிடம் விட்டுவிட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன் என்று சர்வசாதாரணமாக சொல்கிறோம். அது எளிதல்ல. உண்மையில் அதை செய்ய வேண்டுமானால் நாம் ஏற்கனவே வெகு உயரத்தில் இருக்கும் யோகியாக இருக்க வேண்டும். நாம் மிக மிக சிறிய அற்பமான விஷயத்தை கூட சரணாகதி செய்யும் நிலையில் இப்போது இல்லை. அதுதான் உண்மை. வேண்டுமானால் சமர்ப்பணம் செய்ய முயற்சி செய்யலாம். சமர்ப்பணம் மெல்ல மெல்ல வளர்ந்து என்றோ ஒரு நாள் அல்லது ஏதோ ஒரு பிறவியில் சரணாகதிக்கு நம்மை அழைத்து செல்ல வாய்ப்புள்ளது. மனிதன் மேற்பரப்பில் செயல்படுகிறான், ஆழத்தில் அவன் செயல்படுவதில்லை. இறைவனால் மேற்பரப்பில் மட்டுமே செயல்பட முடியாது. ஏனென்றால் அவன் அளவற்றவன். அவன் மேற்பரப்போடு ஆழத்திலும் செயல்படுவான். மனிதனுள் பல முக்கியமான ஆன்மீக பகுதிகள் உள்ளன. இறைவனின் சக்தி நுழையக்கூடிய அப்பகுதிகளை மரபு சக்கரங்கள் என்று கூறுகிறது. அந்த சக்கரங்களில் மேலிருந்து இறங்கும் இறைவனின் ஒளியும் சக்தியும் ஆனந்தமும் ஞானமும் நுழைந்து மனிதனின் ஜீவனையும் ஜீவியத்தையும் நிரப்ப வேண்டும். அதற்கு சக்கரங்களை சைத்தியம் ஆள வேண்டும். இவையெல்லாம் நிகழ வேண்டுமானால் முதலில் இறைவனின் சக்தி நம்முள் நுழைய வேண்டும். நுழையாவிட்டால் சக்கரங்களுக்கு வேலை இல்லை. இறைவனின் சக்தி மனிதனுள் நுழைய அவனிடம் தடை உள்ளது. அந்த தடை ஒரு சுவர் போல, இரும்பு திரை போல அவனுக்கு மேலே இருக்கிறது. அந்த திரை கிழிக்கப்பட வேண்டும், அந்த தடையாக உள்ள சுவர் இடிக்கப்பட வேண்டும். மனிதன் சத்திய ஜீவியத்தை நோக்கி உயர தடையாக உள்ள இந்த சுவர் இடிக்கப்பட வேண்டும் என்பது மூன்றாவது நிபந்தனை. ஆன்மாவை ஜீவியத்தை தாமரை மலராக குறிப்பிடுவது ஞானியர் வழக்கம். தாமரை மொட்டு பல இதழ்களை அடுக்கடுக்காக கொண்டது. மலரும் போது ஒவ்வொரு இதழாக விரியும். அனைத்து இதழ்களும் ஒரே சமயத்தில் சட்டென விரியாது. ஆன்மீக பரிணாமமும் இது போலவே அடுத்து அடுத்த நிலையை வெளிப்படுத்தும். ஜடத்திற்கு அடுத்து வாழ்வு, வாழ்விற்கு அடுத்து மனம், மனதிற்கு அடுத்து ஆன்மா என அடுத்தடுத்த நிலைகள் உள்ளன என்பதை எண்ணற்ற முறைகள் வாசித்து விட்டோம், சொற்பொழிவுகளில் கேள்விப்பட்டும் இருக்கிறோம். மனத்திலிருந்து சத்திய ஜீவியத்திற்கு போகும் வழியிலும் இது போல பல அடுத்தடுத்த நிலைகள் உள்ளன. இவற்றையெல்லாம் யோகம் செய்யும் போது நாம் கடந்து செல்ல நேரிடும். பாதாளம் முதல் பரமன் வரை அனைத்தையும் ஒருங்கிணைப்பது சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்திற்கு தேவையான ஒன்று. மனிதனில் உள்ள தாழ்ந்த பகுதிகள் பழக்கம், பிடிவாதம், இயந்திரகதி ஆகியவற்றால் ஆனவை. புதிய சக்தி மேலிருந்து வந்தாலும் தங்கள் விருப்பம் போல செயல்படவே தாழ்ந்த பகுதிகள் விரும்பும். பக்தர் ஒருவருக்கு அவர் செய்து வந்த வியாபாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டது. வருமானம் இல்லாத சூழ்நிலையில் கடன் வாங்கி செலவு செய்ய நேர்ந்தது. அதே சமயம் பெண்ணிற்கு திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிற்று. இவர் அன்னையிடம் இடைவிடாது பிரார்த்தனை செய்தார். பல காலமாகியும் இவர் பிரச்சனை தீரவே இல்லை. மூத்த சாதகர் ஒருவரை சந்தித்தார். நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தும் எனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை என்றார். அவரிடம் சிறிது நேரம் பேசிய பின் சாதகர், உங்களிடம் பயன்படாமல் 5 ஏக்கர் நிலம் இருக்கிறதே, அதை விற்றால் கணிசமான தொகை கிடைக்குமே, அதற்கு முயற்சி செய்தீர்களா? நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் முதலில் செய்து முடித்து விட வேண்டும் அல்லவா என்று கேட்டார். நான் நிலத்தை விற்பதற்குத்தான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு விற்க வாய்ப்பு வந்த போதும் கடைசி நேரத்தில் தவறி விடுகிறது, தடை உண்டாகி விடுகிறது, விற்பனை ரத்தாகி விடுகிறது என்றார். யார் தடை செய்கிறார்கள், விற்பனை ஏன் ரத்தாயிற்று என்று கேட்டார் மூத்த சாதகர். நிலம் பல தலைமுறைகளாக எங்களோடு இருக்கும் பூர்வீக நிலம். அதை விற்பது கௌரவ குறைச்சல் என்பதால் நான் தான் கடைசி நேரத்தில் விற்பனையை ரத்து செய்து விடுகிறேன் என்றார் பக்தர். அன்னை தீர்வு தருகிறார். பக்தர் அதை ஏற்க மறுக்கிறார். பக்தரின் மறுப்பையும் மீறி அன்னை மீண்டும் மீண்டும் வாய்ப்பு தருகிறார். அன்னையின் சக்தி மேலிருந்து அருளை கொண்டு வந்தாலும் வாய்ப்பை உருவாக்கினாலும் மனிதன் எதிர்ப்பாக இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அகம் திறப்பதும் சைத்தியம் வெளிப்படுவதும் ஆன்மீக மாற்றமும் சத்திய ஜீவிய மாற்றத்திற்கான முதல் சட்டங்கள். மனிதன் பிரபஞ்சத்தை பற்றிய ஞானம் பெறவும், பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளவும், பிரபஞ்சத்தை போல விரியவும் இந்த முதல் சட்டங்கள் பூர்த்தி பெற வேண்டும். சைத்தியம் வெளிவந்த பின்தான் முனிமனம், தெய்வ மனம் போன்றவை மனிதனுள் தெளிவாக செயல்பட முடியும். அப்போதுதான் மௌனம், நிர்வாணம் போன்ற சித்திகள் பெரும் தகுதி வளர ஆரம்பிக்கும். மௌனம் என்பது விஷ்ணு பாஸ்கர லீலையோடு அமர்ந்த போது ஸ்ரீ அரவிந்தோ பெற்ற சித்தி. நிர்வாணம் என்பது புத்த பகவான் போதி மரத்தடியில் கடுந்தவம் செய்து பெற்ற சித்தி. முதலில் இவற்றை பெறும் தகுதியை பக்தர் பெற வேண்டும். அதன்பின் இந்த சித்திகளை பெற வேண்டும். அப்போதுதான் பூரண யோகம் செய்யும் தகுதி பக்தருக்கு வர முடியும். சத்திய ஜீவியத்தை நோக்கி உயரும் போது மனத்திற்கும் சத்திய ஜீவியத்திற்கும் இடையே பல்வேறு நிலைகள் இருப்பதை யோகியால் காண முடியும். அந்த நிலைகளில் நான்கு நிலைகளை முக்கியமானவை என்று கூறலாம். முதல் நிலை ஹையர் மைண்ட் என்ற முனிவர் மனம். இரண்டாவது நிலை இல்லியூமெண்ட் மைண்ட் என்ற ரிஷி மனம். மூன்றாவது நிலை இன்ட்யூட்டிவ் மைண்ட் என்ற யோகி மனம். நான்காவது நிலை ஓவர் மைண்ட் என்ற தெய்வ மனம். இந்த நிலைகள் அனைத்துமே சத்திய ஜீவியத்தின் வெவ்வேறு நிலைகள். அவற்றின் தன்மையும் சக்தியும் வேறுபட்டாலும் அவை அனைத்தும் ஆன்மா என்ற ஒரே அடிப்படை பொருளால் ஆனவை. அவை அனைத்தும் முயன்றால் மனிதனால் பெறக்கூடியவை, அறிய முடிந்தவை. ஆனால் பெரும்பாலும் மனிதர்களால் அறியப்படாமல் இருப்பவை. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை, ஒவ்வொரு வகையான பலனை தரவல்லவை. ஒவ்வொரு நிலைக்கும் மனிதன் உயரும் போது அந்த நிலை மனிதனின் மொத்த ஜீவனையும் தன் சக்தியால் ஆட்கொள்ளும். அந்த நிலைக்கு உரிய பொதுவான மாற்றம் மொத்த ஜீவனுக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு நிலைக்கு உயரும் போதும் அந்த நிலை அதிக சூட்சுமமானதாகவும் அதிக வலிமை உள்ளதாகவும் அதிக ஆனந்தம் தருவதாக இருப்பதை மனிதனால் அறிய முடியும். சக்தி ஒவ்வொரு நிலையாக கீழிறங்கும் போது அந்த நிலையை தூய்மைப்படுத்தி சரி செய்யும். எல்லா நிலைகளும் ஒரே பொருளால், சப்ஸ்டன்ஸ் என்ற விஷயத்தால் உருவாகி உள்ளதால் அவ்வாறு தூய்மைப்படுத்தி சரி செய்வது சாத்தியமாகிறது என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். உயர்ந்த சக்திகள் மனிதனுள் நுழையும் போது அவனுடைய பகுதிகளான மனம், பிராணன், உடல் ஆகியவை எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. தாங்கள் அழிவதை இவை விரும்பவில்லை. இயற்கை வாழும் உரிமையை இவற்றிற்கு தந்திருக்கிறது. இயற்கை தான் படைத்த உருவங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என விரும்புகிறது. அதனால்தான் வாழ்வதற்காக போராடும் உரிமையை இவற்றிற்கு இயற்கை தந்திருக்கிறது. பொருளின் அடர்த்தி அதிகமாகும் போது எதிர்ப்பும் அதிகமாகிறது. ஜடம் போன்ற அடர்த்தியான பொருளில் தன்னுணர்வில்லாத தன்மை, அன்கான்சியஸ்னஸ் அதிகமாக உள்ளது. அன்கான்சியஸாக இருக்கும் நாம் பிரச்சனையில் இருக்கும் போது நம் தீவிரமான பிரார்த்தனையை ஏற்று அன்னை தரும் மறுமொழி நமக்குள் ஒளியாக நுழைந்து பலன் தருகிறது. ஒரு சில பலன்கள் பெற்றுவிட்டதால் நாம் முழுமையாக மாறிவிட்டோம் என்று அர்த்தமாகாது. எங்கோ ஓரிடத்தில் ஏதோ ஓர் இழை, சிறு துளி மாற முயற்சித்திருக்கிறோம் என்று வேண்டுமானால் கூறலாம். முழுமையாக மாறுவதை நம் பகுதிகள் எளிதில் அனுமதிக்காது. நான் முழுமையாக மாறிவிட்டேன் என்று கூறுவது வெறும் அறியாமையால் எழும் வார்த்தைகள். மனத்தின் உயர்ந்த நிலைகளை பற்றி அறியும் முன் மனதை பற்றி நாம் அறிந்தவற்றை சிறிது நினைவுபடுத்திக் கொள்வோம். மனம் அறியாமையில் ஆரம்பித்து ஞானத்தை நோக்கி நகர்கிறது. நாம் அன்னையை நெருங்கி வர முயற்சி செய்வது, லைஃப் டிவைன் வாசித்து ஞானம் பெற முயல்வது எல்லாமே இக்கருத்தை விளக்குபவை. மனம் தான் அறிந்தவற்றை வைத்து தான் அறியாதவற்றை அறிந்து கொள்ள முற்படுகிறது. உதாரணமாக, கடலை பார்க்காதவனிடம் கடல் எவ்வளவு பெரியது என்று எப்படி விளக்க முடியும்? அவன் ஊரில் இரு பெரிய குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்தை போல பல மடங்கு பெரியது கடல் என்று கூறினால்தான் அவனுக்கு புரியும். அது பொருத்தமல்லது, பொருத்தமற்றது என்றாலும் குளத்தையும் கடலையும் ஒப்பிட முடியாது என்ற போதிலும் வேறு எந்த வகையில் அவனுக்கு விளக்கி புரிய வைக்க முடியும்? இன்ஃபினிட் என்ற அனந்தத்தை, ஃபைனைட் என்ற அந்தத்தை மட்டுமே அறிந்த மனிதனுக்கு எப்படி விளக்குவது? இன்ஃபினிட் என்பது ஃபைனைட்டை விட பெரியது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அது சரியல்ல என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். இன்ஃபினிட் என்பதை ஃபைனைட்டோடு ஒப்பிட முடியாது என்றும் கூறுகிறார். மனம் தனக்கு தெரிந்த செய்திகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து விஷயங்களை புரிந்து கொள்ள முயல்கிறது. அப்போதுதான் அதற்கு எதுவும் புரியும். உதாரணமாக சச்சிதானந்தம் என்ற நிலை பிரம்மத்திற்கு உண்டு. சத் என்ற ஜீவன் சித் என்ற ஜீவியத்தின் மூலம் பெரும் அனுபவம் ஆனந்தம். இவை மூன்றும் பிரிக்கப்பட முடியாத ஒரே தத்துவத்தின் மூன்று பக்கங்கள். இதை நாம் அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதனால் அவ்வாறு புரிந்து கொள்ள முடியாது. சத் சித் ஆனந்தம் என்று பிரித்து சத்தோடு சித்தையும் அவற்றோடு ஆனந்தத்தையும் தொடர்பு படுத்தினால்தான் நம்மால் சச்சிதானந்தம் என்றால் என்ன என்று மனத்தில் இருத்திக் கொள்ள முடிகிறது. மொத்தமாக ஒரு விஷயத்தை அப்படியே கிரகித்துக் கொள்ள மனத்தால் முடியாது. விஷயத்தை பல துண்டுகளாக்கி பகுதிகளை புரிந்து கொண்டு அதன் மூலம் முழுமையை அறிய முயற்சி செய்கிறது. லைஃப் டிவைன் என்ற நூலை பயின்ற பின் அதன் மொத்த ஞானமும் ஒரே சமயத்தில் நம்முள் எழ வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு அத்தியாயமாக யோசித்து 56 அத்தியாயங்களிலும் உள்ள முக்கியமான கருத்துக்களை வரிசை கிரமமாக நினைவில் நிறுத்தினால்தான் லைஃப் டிவைன் புரிந்தது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது. மனம் ஒரு சமயத்தில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வரும்போது மாமியார் மருமகளை மட்டுமே பார்க்கிறார். மருமகளை பெண்ணாக, இன்னொரு பெண்ணின் மகளாக, இன்னொருவரின் மனைவியாக பார்க்க முடிவதில்லை. மருமகளும் அதையே செய்கிறார். மற்றவர்களின் பல நிலைகளையும் ஒரே சமயத்தில் நம்மால் ஏற்று காண முடியுமானால் பல பிரச்சனைகள் நம் வாழ்வில் தீர்ந்துவிட வாய்ப்புண்டு. மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில், எதிர் எதிர் திசைகளில் செயல்பட முடியாது. உதாரணமாக ஸ்ரீ அரபிந்தோ தான் எழுதிய சிந்தனைகளும் கருத்தாக்கங்களும் என்ற நூலில் எதிர் எதிரான கருத்துக்கள் இரண்டுமே ஒரே சமயத்தில் உண்மையாக இருக்க முடியும் என்கிறார். நம்மால் அதை காண முடிவதில்லை. வெளிச்சமாக இருந்தால் ஒளி இருக்கிறது, வெளிச்சம் இல்லை என்றால் இருள் இருக்கிறது. அப்படித்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இருள் என்பதை அடர்த்தியான ஒளி என்று நம்மால் ஏற்க முடியாது. எதிரானவற்றில் ஒன்றை உண்மை என்று மனம் ஏற்றால் மற்றதை பொய் என்று மனம் நினைக்கும். இரண்டுமே ஒரே சமயத்தில் உண்மையாக இருக்க முடியும் என்று மனத்தால் நம்ப முடியாது. மனம் பெரும்பாலும் புலன்களின் மூலமே விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறது. புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் உண்டு என்று ஏற்க மறுப்பதால் தான் ஹையர் மைண்ட், இல்யூமெண்ட் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட் என்ற புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகள் உண்டு என்பதை அறிய முடியாமல் இருக்கிறோம். மனம் ஒன்றை வேறொன்றாக புரிந்து கொள்ளும். உதாரணமாக சிகப்பாக இருப்பவர்கள் அழகானவர்கள், ஆங்கிலம் பேசுபவர்கள் அறிவாளிகள் என்று மனம் பல சமயங்களில் புரிந்து கொள்கிறது. மனம் மனித அறிவிலிருந்து விடுதலை அடைந்ததற்கான முதல் அடையாளம் ஹையர் மைண்ட் என்ற முனிவர் மனதை அடைவது. எல்லாம் ஒன்றே என்ற உணர்வு ஜீவனில் இந்த நிலையில்தான் முதலில் உருவாகிறது. இந்த நிலையில் எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இந்த எண்ணங்கள் மனிதனின் மனத்தில் தோன்றுகின்ற, சாதாரண மனத்தில் தோன்றுகின்ற அல்லது அவன் பெறுகிற சாதாரண எண்ணங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. இந்த நிலையில் நம்மிடம் இருப்பது ஒளிமயமான மனம். ஒளிமயமான மனதில் பிறக்கும் ஒளிமயமான எண்ணம் தன் கருத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் சுய வலிமை உடையது. ஒரே பார்வையில் அனைத்து விஷயங்களும் அதற்கு தெரியும். ஒரு விஷயத்தோடு அடுத்த விஷயத்திற்கு உள்ள தொடர்பும் அதற்கு புரியும். மௌனமான மனத்தில் உண்டான எண்ணம், அந்த எண்ணத்தில் உண்டான கருத்து தன்னை பூர்த்தி செய்து கொள்ளும் சுய வலிமையுள்ள கருத்து, மொத்த ஜீவனையும் ஆள்வது, வில் எனப்படும் விருப்புறுதியால் காரியங்களை நிகழ்த்துவது ஆகியன இந்த நிலைக்கு உரியவை. ஹையர் மைண்ட் என்ற முனிவர் மனதிற்கு அடுத்த நிலையில் இருப்பது இல்யூமன்ட் மைண்ட் என்ற ரிஷி மனம். இந்த நிலையின் அடிப்படை ஆன்மீக ஒளியாகும், காட்சியாகும். மிக பிரகாசமான ஒளி, ஒளிக்கதிர்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது மற்றும் உறவாடுவது ஆகியவை இங்கு நிகழ்கின்றன. இங்கு எந்த விஷயத்தையும் அதன் சத்தியத்தையும் ஒளிமயமான தரிசனம் மூலம் அறிய முடியும். வலிமையான எண்ணங்கள் மூலமும் இங்கு செயல்பட முடியும் என்றாலும் எண்ணம் என்பது இந்த நிலையில் இரண்டாம் பட்சமான சக்திதான். எண்ணங்களே இல்லாமல் கூட இந்த நிலையில் செயல்பட முடியும். ஆன்மீக ஒளியை பாய்ச்சுவதன் மூலம் ஜீவியத்தில் மாறுதல் ஏற்படுத்தி அந்த மாறுதலை புறத்திலும் ஏற்படுத்துவது இந்த நிலையில் உள்ளவரால் செய்யக்கூடிய செயல். மனம், வாழ்வு, உணர்வு, புலன்கள், ஜடம் ஆகிய எல்லாவற்றையும் ஊடுருவக்கூடிய ஆன்மீக ஒளியானது மனிதனின் பகுதிகளை ஒருங்கிணைப்பதை இந்த நிலையில் பெருமளவு செய்கிறது. ஸ்ரீ அரபிந்தோ பெற்ற அகக்காட்சிகள் லட்சக்கணக்கானவை, ஆயிரக்கணக்கானவை. அவை பெரும்பாலானவை நிறைவேறி உள்ளன. அவருடைய அகக்காட்சிகள் அப்படியே நிகழ்ந்ததற்கு சில உதாரணங்கள் கூறுகிறேன். ஒரு சாதகர் புத்தகங்கள் வாங்கிச் சென்றார். அப்போது ஸ்ரீ அரபிந்தோவிற்கு புத்தகங்களின் மொத்த விலை 3 ரூபாய் என்ற காட்சி தோன்றியது. அந்த காலத்தில் தடிதடியான புத்தகங்கள் கூட 4 அணா 5 அணாவிற்கு கிடைக்கும். சாதகர் புத்தக மூட்டையோடு திரும்பி வந்தார். எல்லா புத்தகங்களின் விலையையும் கூட்டி பார்த்தபோது அது 3 ரூபாயாக இருந்தது. ஸ்ரீ அரபிந்தோவை பார்க்க அனுமதி கேட்டு 2 பேர் கடிதம் எழுதியிருந்தனர். கடிதத்தை கண்டவுடன் அவர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தை சேர்ந்த போலீஸ்காரர்கள், உளவாளிகள் என்ற காட்சி ஸ்ரீ அரபிந்தோவிற்கு தோன்றியது. சில நாட்களிலேயே அவர் கண்ட காட்சி உண்மை என்று நிரூபணம் ஆயிற்று. நாம் அன்னைக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் மிகவும் பணிவுடன் அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்தி அழகாக கடிதம் எழுதுகிறோம். அதை பார்த்தால் பெரியவர்கள் நம்மை பற்றி உயர்வாகவும் நல்லபடியாகவும் நினைப்பார்கள் என்று கற்பனை செய்து கொள்கிறோம். ஆனால் கடிதத்தை கையில் எடுத்தவுடனேயே நாம் யார், உண்மையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது பெரியவர்களுக்கு தெரிந்துவிடும். எது உள்ளதோ அதை மறைக்க முடியாது. மறைத்து விட்டதாக கற்பனை வேண்டுமானால் செய்து கொள்ளலாம். இல்லுமன் மைண்ட்க்கும் ஹையர் மைண்டுக்கும் ஆதாரமாக இருப்பது இன்ட்யூட்டிவ் மைண்ட் என்ற யோகி மனம் ஆகும். எதிரே இருக்கும் பொருளின் அல்லது மனிதரின் ஜீவியத்தை ஊடுருவி அதோடு அல்லது அவரோடு ஒன்றாகி எதையும் அறியும் தன்மை இந்த நிலையில் கிடைக்கிறது. எந்த முயற்சியும் எடுக்காமல் தானாகவே திடீரென ஒன்றை பற்றி அறியும் சக்தி, இன்ட்யூஷன் எனப்படும் சக்தி இந்த நிலையில் கிடைக்கிறது. சாதாரண மனத்திலும் இன்ட்யூஷன் தோன்றுவதுண்டு. அது பெரும்பாலும் வைட்டல் பிளேன் என்ற பிராண தளத்திலிருந்து தோன்றுவது. மேலும் அது சரியானதாகத்தான் இருக்கும் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. எனவே சாதாரண மனதில் தோன்றும் இன்ட்யூஷனை நாம் தர்க்கத்தையும் பகுத்தறிவையும் கொண்டு சரிபார்த்து உறுதி செய்து கொள்கிறோம். எனவே சாதாரண மனிதன் மனதில் தோன்றும் இன்ட்யூஷனின் சக்தி பகுத்தறிவிற்கு உட்படுவதாக அமைகிறது. இது எப்போதோ ஒரு முறைதான் வாழ்வில் கிடைக்கிறது. ஆனால் இன்ட்யூட்டிவ் மைண்ட் என்ற நிலையில் கிடைக்கும் இன்ட்யூஷன் எப்போதும் சரியானதாக இருக்கும். அது சாதாரண பகுத்தறிவு, சாதாரண தர்க்கம் ஆகியவற்றிற்கு எளிதில் அகப்படாது, கட்டுப்படாது. இந்த நிலையில் இன்ட்யூஷன் என்பது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்டியூட்டிவ் மைண்ட் என்ற நிலையில் சத்தியத்தை தொடவும் பார்க்கவும் கேட்கவும் பிரித்து அறியவும் முடியும். எனவே சாதாரண பகுத்தறிவிற்கு உரிய தொடுதல், பார்த்தல், கேட்டல், பிரித்தறிதல் ஆகிய நான்கு சக்திகளும் இன்டியூட்டிவ் மைண்ட் பகுத்தறிவிற்கும் உண்டு. அந்த சக்திகள் எப்போதும் சரியான முடிவிற்கு மட்டுமே நம்மை அழைத்து செல்ல வல்லவை. ஸ்ரீ அரவிந்தோ தமிழில் ஓரளவிற்கு பரிச்சயம் கொண்டவர். கனாக்கண்டேன் தோழி என்ற ஆண்டாள் பாசுரத்தையும் சில திருக்குறள்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் என்ற கவிதை நூலை அவர் தமிழிலேயே வாசித்தார். முதல் நாள் பாஞ்சாலி சபதத்திலிருந்து சில பாடல்களை வாசித்த போது ஒரு சில வார்த்தைகள் புரியாமல் போனதால் அவருக்கு அகராதியை பார்க்க வேண்டியதாயிற்று. அடுத்த நாள் சிக்கலான இலக்கண அமைப்பு கொண்ட பாடல்களை வாசித்த போது இன்ட்யூஷன் என்ற சக்தியை பயன்படுத்தினார். அப்போது அகராதியின் துணை இல்லாமலேயே அவருக்கு பாடல்கள் புரிந்தன. ஸ்ரீ அரவிந்தோ பல வகையான மனங்களை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறார். அவற்றை அவர் ஆதாரம் இல்லாமலோ வெறும் யூகத்தாலோ கற்பனையாலோ எழுதவில்லை. தான் கூறும் ஒவ்வொரு கருத்தையும் தன் உடலில், தன் வாழ்வில், தன் மனதில் சோதனை செய்து பார்த்த பிறகே அவற்றை பதிவு செய்கிறார். ஆராய்ச்சி சாலையில் விஞ்ஞானி ஒருவர் தன் குறிப்பேடுகளில் தான் செய்யும் விஞ்ஞான பரிசோதனைகளை பற்றி எத்தனை நுட்பமாக எழுதுவாரோ அதைவிட அதிக நுட்பத்துடன் ஸ்ரீ அரவிந்தோ தன் யோக குறிப்பேடுகளில் தான் செய்த சோதனைகளை பற்றி எழுதியிருக்கிறார். அவற்றை சிலவற்றை பற்றி இப்போது கூறுகிறேன். ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையிலிருந்து பறந்து சென்று மற்றொரு மரத்தின் கிளையில் உட்காருகிறது. ஸ்ரீ அரவிந்தோவின் சிந்தனை என்ன கூறியதோ அதே போல அப்பறவை செய்தது. பின் அந்த பறவை பறக்க வேண்டும் என்ற சிந்தனை பகவானுக்கு எழுந்த போது அப்பறவை நகர மறுத்தது, பறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அப்போது ஸ்ரீ அரவிந்தோவிற்கு அகக்காட்சி ஒன்று தோன்றியது. பகவான் டீ அருந்த செல்லும் வரை அப்பறவை அசைய போவதில்லை என்று அந்த அகக்காட்சி காட்டியது. ஹையர் மைண்ட் என்ற முனிமனத்தில் சிந்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் அதைவிட அதிக பலமானது ஒளிமயமான காட்சிகளை தரும் இல்லுமெண்ட் மைண்ட் என்ற ரிஷி மனம். அதற்கு இது உதாரணம். பல சமயங்களில் மழை, மேகங்கள், தட்பவெப்பநிலை ஆகியவை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ எப்படி இருக்கும் என்று காட்சியாக கண்டு அவற்றை தன் குறிப்பேடுகளில் ஸ்ரீ அரவிந்தோ குறித்து வைத்தார். அவர் கண்ட காட்சிகள் அப்படியே நிறைவேறின. அவர் தன் குறிப்புகளில் ஒவ்வொரு நாளும் எவர் தன்னை எத்தனை மணிக்கு பார்க்க வருவார் என்று குறித்து வைக்கிறார். தான் குறித்தபடி நடந்ததா என்றும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். உதாரணமாக ஒரு சாதகர் 7:25 வருவார் என்று குறித்து வைத்த போது 7:23 அவர் வந்துவிட்டார். மற்றொரு சாதகர் 7:40 வருவார் என்று குறித்த போது அவர் சரியாக 7:40 வந்தார். இது போல எண்ணற்ற நிகழ்ச்சிகளை சிந்தனை மூலமும் காட்சிகள் மூலமும் குறித்து வைத்து பகவான் சோதனைகள் செய்தார். பகவானை பொறுத்தவரை ஒரு இழை பிசகினாலும், ஒரு நிமிடம் தவறினாலும், ஒரு வினாடி தள்ளி போனாலும் தன் சோதனை தோல்வி என்கிறார். ஹையர் மைண்ட், இல்லுமென்ட் மைண்ட் முதல் ஓவர் மைண்ட் வரையிலும் இது போன்ற சிறு பிழைகள் வரலாம். சத்திய ஜீவியம் மட்டுமே மிக துல்லியமான, மிகச் சரியான பலனை தரக்கூடியது. ஸ்ரீ அரவிந்தோ மேகங்களோடும் மழையோடும் செய்த பரிசோதனைகள் முழுமையாக நிறைவேறின. மரங்கள், பறவைகள், மிருகங்கள் ஆகியவற்றின் மீது அவர் செய்த சோதனைகளும் பெரும்பாலும் நிறைவேறின. ஆனால் அவர் மனிதர்கள் மீது செய்த சோதனைதான் பல சமயங்களில் தவறி போயிருக்கிறது. ஏனென்றால் மனிதன் தனக்கு தரப்பட்ட மனத்தையும் ஃப்ரீவில் எனப்படும் சுதந்திர விருப்புறுதியையும் பயன்படுத்தி உயர்ந்த சக்திகளின் செயல்பாடுகளை தடுக்கிறான், திசை திருப்பி விடுகிறான் அல்லது எதிர்க்கிறான். உதாரணமாக சாதகர் ஒருவர் 8:55 தன்னை தேடி வருவார் என்று ஸ்ரீ அரபிந்தோவிற்குள் சிந்தனை எழுகிறது. ஆனால் சாதகர் வரவில்லை. பின்னர் விசாரித்த போது 8:55 ஸ்ரீ அரபிந்தோவை பார்க்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் சாதகருக்கு எழுந்தது. ஆனாலும் சாதகர் அந்த எண்ணத்தை அலட்சியப்படுத்திவிட்டு அப்புறமாக போய் பார்க்கலாம் என்று தன் போக்கில் செயல்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்தது. ஸ்ரீ அரபிந்தோவின் அருகிலேயே இருந்த உதவியாளர் ஒருவர் நேரம் கடந்தும் தூங்கிக் கொண்டே இருந்தார். ஸ்ரீ அரபிந்தோ எவரிடமும் எதையும் கேட்க மாட்டார், வாய்விட்டு சொல்லவும் மாட்டார். உதவியாளர் எழுந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை ஸ்ரீ அரபிந்தோவிற்குள் தோன்றியது. உடனே உதவியாளர் கண் விழித்தார். முதல் சிந்தனை, முதல் பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்தபடியாக தனக்கு டீ வேண்டும் என்ற சிந்தனை பகவானுக்குள் எழுந்தது. ஆனால் உதவியாளர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்காமல் ஸ்ரீ அரபிந்தவை பார்த்து கொண்டே 5 நிமிடங்கள் புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தார். அதற்கு பின் தான் சாவகாசமாக எழுந்து சென்று டீ கொண்டு வந்தார். எண்ணம் பகவானிடமிருந்து வந்தால் கூட மனிதன் தன் அறியாமையாலும் தமோ குணத்தாலும் எதிர்ப்பாக இருப்பான் என்பதற்கு இது உதாரணம். படைப்பில் உள்ள பல உயர்ந்த மனங்களில் மனிதன் இதுவரை அறிந்தவற்றின் சிகரமாக ஓவர் மைண்ட் என்ற தெய்வ மனம் இருக்கிறது. தெய்வ மனத்தை அடைய உள்ளுரை ஜீவன் வெளியே வந்து நம் மேற்பரப்பு மனத்தை ஆளத் தொடங்கி இருக்க வேண்டும். தெய்வ மனத்தை அடைய தனி மனித அகந்தையால் ஆன பார்வை பின்னுக்கு போய் பிரபஞ்ச பார்வையும் பிரபஞ்ச இயக்கம் பற்றிய அறிவும் மனிதனுக்குள் உருவாகி இருக்க வேண்டும். இந்த நிலையில் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கடல் அலைகள் போல எழுந்து மேலே பொழியும். மையமற்ற உணர்வு, தன்னுள் பிரபஞ்சத்தை அறிதல், அனைத்திலும் தன்னையும் தன்னுள் அனைத்தையும் காணுதல், ஈஸ்வர உணர்வு, தனித்துவமுள்ள பொதுத்தன்மை, தன்னிச்சைப்படி செயல்படும் சக்தி ஆகியவை தெய்வ மனத்தின் தன்மைகள். எண்ணற்ற வகைகள் தெய்வ மனத்தில் உண்டு. எல்லையற்ற தன்மை கொண்ட உருவமைப்பு தெய்வ மன நிலையில் கிடைக்கும். அனைத்து வகையான உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களும் மிகவும் இயல்பாக தெய்வ மனநிலையில் கிடைக்கும். பறந்து விரியும் அனுபவங்களும் பிரபஞ்சத்தையே தழுவும் அனுபவங்களும் தெய்வ மனநிலையில் அன்றாட நிகழ்ச்சிகளாக இருக்கும். தெய்வ மனம் எத்தனை உயர்ந்தது என்றாலும், எத்தனை வலிமை மிக்கது என்றாலும், அது படைப்பில் கீழ்நிலையில் தான் இருக்கிறது. அது பிரிக்கும் செயலை செய்யும் தன்மை உடையது. தெய்வ நிலையில் உள்ளவர் வரம் தந்தால் அது அந்த தவசீலருக்கும் அல்லது பக்தருக்கு மட்டுமே உரியது. பிறருக்கு அதனால் பலன் இருப்பதில்லை. அதாவது பொதுமக்களிடமிருந்து ஒரே ஒரு தவசீலரை, ஒரே ஒரு பக்தரை மட்டுமே பிரித்துவிடக்கூடியது தெய்வ மனநிலை. ஆனால் சத்திய ஜீவியம் பிரிவினையை அறியாதது. அதனால்தான் ஒரு பக்தருக்கு பலன் தரும்போது பல பேருக்கு நன்மை கிடைக்கிறது. அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, ஒரு பக்தருக்கு கிடைப்பது பிறருக்கு கிடைப்பது போல் தெரியவில்லையே என்ற சந்தேகம் எழலாம். அதற்கு காரணம், உலகம் இன்னமும் முழுவதுமாக சத்திய ஜீவியத்தை ஏற்காததுதான், சத்திய ஜீவியமாக மாறாததுதான். இருந்தாலும் கூட பக்தருக்கு உதவு வரும் சட்டம் பல பேருக்கு பலன் தருவதை அங்கும் இங்குமாக நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். தெய்வ மனம் செயல்படும் போது பலன்கள் கிடைப்பது நிச்சயம் என்று கூற முடியாது, சாத்தியம் உண்டு என்றுதான் சொல்ல முடியும். இடைப்பட்ட சக்திகள் குறுக்கிடும் போது தெய்வ மனத்தின் செயல்கள் தவறி போகலாம். உதாரணமாக கிருஷ்ணர் தெய்வ மனத்தை சேர்ந்தவர். அவர் கம்சனை வென்று மதுராவை ஆண்டார். ஆனால் அவர் யாதவர்களை ஒன்று திரட்டி பேரரசை உருவாக்கும் முன் மகத நாட்டு மன்னன் ஜராசந்தனின் தளபதியான ஏகலவ்யனின் தாக்குதலால் மதுராவை விட்டு வெளியேறி துவாரகையில் குடியேற வேண்டியதாகிவிட்டது. அதே போல அவரால் பிற்காலத்தில் யாதவர்களிடையே ஹார்மனி என்ற இணக்க சக்தியையும் ஒற்றுமையையும் முழுமையாக கொண்டு வர முடியவில்லை. தெய்வ மனத்தால் மனித மனம் தன்னை கடக்க வைக்க முடியாது. தெய்வ மனத்தால் கான்சியஸ் பீயிங் என்ற தன்னுணர்வு மிக்க ஜீவனை திருவுருமாற்ற முடியும். ஆனால் அதனால் இன்கான்சியன்ஸ் என்ற பாதாளத்தை திருவுருமாற்ற முடியாது. அதை சத்திய ஜீவியத்தால் தான் செய்ய முடியும். தெய்வ மனத்தால் ஒவ்வொரு ஜீவனும் தன்னை தனித்து பிரித்து அறியும் உச்சக்கட்ட ஐக்கியத்தை தெய்வ மனத்தில் உள்ள ஜீவன்கள் அறிவதில்லை. தெய்வ மனத்தால் பிறப்பவற்றை பாதாளத்தால் எதிர்த்து அழிக்கவோ கரைக்கவோ முடியும். அடுத்தடுத்து மனதில் நிலைகள் உள்ளன என்றாலும் இவை எளிதான அமைப்பு கொண்டவை அல்ல. கீழ்நிலை மேல்நிலைக்கு போகும்போது கீழ்நிலை சிறப்பு பெறுகிறது, அதே சமயம் மேல்நிலையை களங்கப்படுத்துகிறது. மேல்நிலை கீழ்நிலைக்கு வரும்போது மேல்நிலை சற்று களங்கம் அடைகிறது, ஆனாலும் கீழ்நிலையை சிறப்பு பெற வைக்கிறது. ஒரு நிலை மேலுயர்ந்து தன்னை ஓரளவிற்கு முறைப்படுத்திக் கொள்ளும் போது அதற்கு புதிய சக்திகள் கிடைக்கின்றன. முறைப்படுத்திக் கொள்வது முழுமை அடைய வேண்டியது அவசியமில்லை என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். அதற்கு காரணம் இந்த உயர்விற்கு கீழிறங்கும் இறை சக்தி துணையாக இருப்பதுதான். ஜீவியம் ஒரே சமயத்தில் பல நிலைகளில் இருக்க முடியும். உதாரணமாக அன்னை மேற்பரப்பில் மனிதர்களுக்கு தரிசனம் தந்து மலர்கள் தந்து கொண்டிருக்கும் போது அவருடைய இன்னொரு பகுதி சத்திய ஜீவியத்தில் நிலை கொண்டிருக்கும். ஸ்ரீ அரபிந்தோ மனித மனங்களுக்கு புரியும் வகையில் அவர்களது வார்த்தைகளை கொண்டு சாவித்ரி என்ற நூலை எழுதும் போது வரிகள் ஓவர் மைண்ட் என்ற தெய்வ மனத்திலிருந்து வரும். ஆனால் பகவானோ சத்திய ஜீவிய நிலையில் இருப்பார். தனி மனிதனோ அல்லது ஒரு சிலரோ சத்திய ஜீவியம் பெறுவதால் உலகிற்கு பெரிய பலன் இல்லை, சிறிய பலன்தான் உண்டு. அனைவரும் பலன் பெற நெடுங்காலம் ஆகும். உலகமே சத்திய ஜீவ மயமானால்தான் உலக பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும், பலன் விரைந்து கிடைக்கும். நம்மில் ஒரு சிலர் மட்டுமே தேர்தலில் நற்பண்புகள் மிக்க நல்லவர்களுக்கு ஓட்டு போடுவதால் நாட்டிற்கு பெரிய நன்மை வந்துவிடாது. நாட்டில் உள்ள அனைவருமே அப்படி ஓட்டு போட்டால்தான் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை போலத்தான் இது. நன்றி, வணக்கம்.
கேரி சார் அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் அன்னை அன்பர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய வெப் மீட்டிங் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.